கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 23 அத்தியாயம். சிவனடியார் சிந்தனை. ஐயா, ஏன் இந்த ஓடக்காரன் நிறுத்தாமல் செல்கின்றான்? மீண்டும் ஓடம் வராதா? நீங்கள் ஏன் தங்கிவிட்டீர்கள் என்று கேட்டார். குதிரை நின்று அந்த இளைஞன் குதித்த போதே இன்னார் என்று மனத்தில் ஊகித்த அருண்மொழி அவன் நெருங்கி வாய் திறந்து பேசியவுடன் தன் ஐயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டான். ஆ, இவன் கண்டரன் அமுதன் போலன்றோ இருக்கின்றான். சிறுவனாயிருக்கும் போது இவனை கண்டேன், இப்போது எப்படி வளர்ந்து விட்டான்? இவன் ஏன் இப்படி குதிரை மீது ஓடி வருகின்றான்? இவனை பார்த்தால் நீண்ட நேரம் பயணம் செய்தவன் போல் தோன்றுகிறது. இவனுடைய பொன்னிற மேனி புழுதி படிந்திருக்கிறது. பட்டாடிகள் கசங்கியும் கிழிந்தும் காணப்படுகின்றனவே. அரும்பிய வியர்வை உடலில் ஆராய் பெருகி உள்ளது. எங்கு சென்றாலும் சிவிகையின்றி வீர அறியா இவன் குதிரையறி இப்படி ஓடோடி வருவது வியப்பை அளிக்கின்றது என்று எண்ணியவோடாய் அருண்மொழி அன்பும் கம்பீரமும் கலந்த குரலில் கேட்டான். தம்பி, நீண்ட தொலைவு நின்று நீ வருகின்றாய் போலிருக்கிறது. கவலைப்படாது, இன்னும் சிறிது நேரத்தில் ஓடம் திரும்பி வரும். ரொம்பவும் களைத்து போயிருக்கின்றாய் போலிருக்கிறது. குதிரையை மரத்தில் கட்டிவிடு, அது எங்கேயாவது போய்விடப் போகிறது என்றார். மதுரனுக்கு அக்குரல் மதுரமாக்கப்பட்டது. அவன் குதிரையை மரத்தில் கட்டிவிட்டு வந்து, அடியவரே வணக்கம், உங்களை கண்டவுடன் வணக்கம் செலுத்தவும் முடியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன், பொறுத்தருளுங்கள் என்று பணிவான குரலில் கூறினார். சிவசிவா தம்பி, அன்புருவமான சிவனருள் உனக்கு நிறைந்திருக்கட்டும். தம்பி, நீ யார்? உன்னை பார்த்தால் ராஜ குடும்பத்தவன் போல் தெரிகிறது. இப்படி பதை பதை போடு ஏன் ஓடோடி வருகின்றாய்? அடியவரே, சிவனருளால் உங்களுக்கு எதையும் சற்றென்று உணரும் சக்தி இருக்கிறது. நீங்கள் எண்ணுவது போல் நான் ராஜ குடும்பத்தவன் தான். உங்களிடம் பொய் கூறலாமா? நான் அரசகுமாரனே தான். இந்த நாட்டை ஆளும் மாமன்னர் மதுராந்தக உத்தம சோழ தேவரின் திருக்குமாரன் நான். அரச விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட சிவனறி ஒன்றையே சிந்தையில் ஏற்றியிருந்த எனக்கு திடீரென இப்பணி ஏற்பட்டுவிட்டது சுவாமி. தம்பி, உன்னை பார்த்தால் மிகவும் நல்ல பிள்ளையாக தோன்றுகிறது. சிவனருள் பரிபூர்ணமாக உன்னிடம் குடிகொண்டிருப்பது தெரிகிறது. அவனது இடப்பாகம் அமர்ந்த அந்த பார்வதி தேவியின் கடைக்கண் என்றும் உன்னிடம் நின்று நிலவட்டும். பெரும் பேறு பெற்றேன் அடிகளாரே நான். கருவே கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையே, உருவாய் பிறந்து உன்நாமம் பயின்றேன். நான் பிறந்தது முதல் என் பாட்டியார் என்னை சிவநாமத்தில் திளைக்க செய்துவிட்டார். செம்பியன் மாதேவியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பேரே? அருண்மொழியின் மெய் சிலிர்த்தது. புரிய முடியா புலங்காகிதத்தால் அவன் கண்களில் நீர் தழும்பியது. அதை மெல்ல மறைத்து, ஆஹா, மழவராயர் மகள் செம்பியன் மாதேவியாரா? அவரை அறியா சிவதேச செல்வர் இருக்க முடியுமா? எம்பிரான் சொழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ண பிரானுக்கு கற்றளிகள் எழுப்பி சிவத்துண்டு புரிந்து வருகின்றாரே, அவரை அறியாது இருப்பது எவ்வாறு? தேவியார் இப்போது எவ்விடத்தில் இருக்கின்றார் என்று கேட்டான். என் பாட்டியார் தஞ்சையில் தான் வாசம் செய்கின்றார்கள். அவர்கள் தஞ்சையிலே தங்கியிருப்பதால் தான் நானும் இங்கேயே இருக்க நேரிட்டது. அங்கு தங்கியிருந்ததால் தான் இப்படி அரசியல் காரியத்தில் சிக்க நேரிட்டது. அரசியல் காரியம் அரசகுமாரனுக்கு அப்பாற்பட்டதன்றே? அப்படி இல்லை அடியவர்களே. அப்படி இருக்கலாமா? நாளைக்கு அரியணை ஏற்கும் போது அரசகுமாரனான நீ எதுவும் அறியாது இருக்கலாமா? சிவசிவா, அடிகளாரே, என் மனப்பாங்கு நீங்கள் அறிய மாட்டீர்கள். சோழ அரியணையா எனக்கா ஒரு நாளும் விரும்பி? என் மூத்த அண்ணன் அருண்மொழி சோழ தேவருக்கு இளவரசர் பட்டம் முன்னரே சூட்டப்பட்டு விட்டதை நீங்கள் அறியிறோ? அவர் இருக்க நான் அரசு ஏறுவதா? இல்லை தம்பி, எனக்கு சோழ நாட்டு விவகாரம் தெரியாது, அதனால் கேட்டேன். உன் முகத்தில் ஓடும் ராஜகளை அப்படி கேட்க செய்தது. இவற்றை கேட்கும் போது சிவனடியார் பார்வை மதுரன் முகத்தை ஊடுருவியது. சலனமற்ற முகம் உடைய மதுரன் மெல்ல நகைத்து, அடியவரே, அருள் சிந்தனை உடைய உங்களை போன்றோர் வாக்கு பொய்க்காது என்று சொல்லுவர். ஆனால் என் உள்ளத்து முடிவை ஒருவராலும் மாற்றி அமைக்க முடியாது என்றான். பின் ஏன் இப்படி குதிரை மீது ஏறி யாரையோ தேடி ஓடி வருபவர் போல் ஓடோடி வந்திருக்கின்றாய்? அரசியல் காரியம் அல்லவா இது? சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர் போலிருக்கிறது. இப்படி உங்களை நிற்க வைத்தே பேசுகின்றேன். இப்படி மரவேரில் அமருங்கள். உண்மையில் நான் ஒரு பாதகனை துரத்தி கொண்டுதான் ஓடி வருகின்றேன். அந்த கதைகளை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். என்ன செய்வது சுவாமி, நானே விரும்பாவினும் அந்த சுழல் என்னை அமிழ்த்திவிடும் போலிருக்கிறது. இப்படி ஒரு குதிரையும் குதிரை மீது ஒரு கட்டை குட்டையான ஆளும் ஓடி வந்ததை கண்டீர்களா என்று கேட்டபோது, மதுரன் முதல் நாள் இரவு தஞ்சை கோட்டையின் வெளிப்புறத்தை மறைந்ததிலிருந்து பரமேஸ்வரனை துரத்தி கொண்டு ஓடி வந்தது வரை சுருக்கமாக கூறினார். அருண்மொழிக்கு மதுரனை அப்படியே அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. எனினும் தன் உருவை எக்காரணம் கொண்டும் வெளிப்படுத்த விரும்பாமல், பார்த்தாயா அரசகுமாரனாய் பிறந்ததில் எவ்வளவு தொல்லைகள் என்று? ஆமா, உனக்கு எப்படி தெரியும் பரமேஸ்வரன் தப்பி செல்ல போகின்றான் என்று கேட்டான் அருண்மொழி. மதுரனுக்கு சிவனடியார் மீது மிக்க மரியாதை ஏற்பட்டு விட்டது. தனது சக்தியால் பரமேஸ்வரன் ஓடிச் சென்ற திசையை கூற அவரால் இயலும் எனும் எண்ணம் மிகுந்தவனாய் தன் மனத்தில் உள்ளவற்றை தெரிவிக்க விரும்பியவனாய் பஞ்சவன் மாதேவியை நடராசர் சிலை அருகே சந்தித்தது நின்று ஒன்று விடாமல் கூறினார். அடியவரே, தஞ்சையிலேயே தங்கியிருந்தால் இப்படித்தான் அரசியல் சூழலில் சிக்க வேண்டி வரும் போலும். அங்கே பஞ்சவன் மாதேவியார் நடராசர் சிலையை கண்டவுடன் தானும் நடனம் பயில விரும்புகின்றாள். எப்படியாவது தக்க நடன ஆசிரியரை அழைத்து வருவதாக கூறியுள்ளேன். தில்லையில் நாட்டிய விற்பனர்கள் இருப்பர் அல்லவா? நடனம் பயின்ற பெண்கள் இருப்பரே. தில்லை அருகேதானே இருக்கிறது. அதிருக்கட்டும் ஐயா, இந்த பக்கமாக ஓடி வந்த அந்த பரமேஸ்வரன் போன திசையை சொல்வீரா ஐயா? அருண்மொழி மதுரன் கூறியவற்றை கவனமாக கேட்டு வந்தா. மதுரன் வந்தியத்தேவனை சந்தித்ததை பற்றி கூறும் போது அருண்மொழியின் கண்கள் கலங்கின. வந்தியத்தேவனுக்கு உள்ள கடமை உணர்ச்சி அவனை பற்றிய மதிப்பை மேலும் அதிகப்படுத்தியது. உடனே உதவ வேண்டும் என்ற துடிப்பு எழுந்தது. மதுரனை அந்த இடத்தை விட்டு பரமேஸ்வரனை தொடர்ந்து போகவிட்டால் துன்பம் ஏதாவது நேரலாம் எனும் எண்ணத்தில் மதுரனது நெற்றியில் துளிர்த்திருந்த உயர்வையை மெல்ல துடைத்து தன்னிடம் இருந்த பையன் என்று வெந்நீர் எடுத்தளித்து, சிவபிரான் உன்னை காப்பாற்றுவாராக இளவரசே. நீர் இப்பொழுது இந்த பரமேஸ்வரனை தொடர்ந்து செல்வது பலன் அளிக்காது என்பது என் கருத்து என்றார். ஐயா, என்னை இளவரசி இளவரசி என்று அழைக்காதீர்கள். இளவரசருக்கு ஏற்ற பட்டத்துக்குரியவர் என் சகோதரர் அருண்மொழிதான். என்னை அப்படி அழைக்காதீர்கள். நான் சாதாரண சிவத்தொண்டன். ஆரூர் அடிகள் கூறியது போல் அடியார்க்கு அடியவன். அருண்மொழியின் உள்ளத்தில் புரிய முடியா பெருமை பிறந்தது. என் சிறிய தந்தை மதுராந்தக சோழதேவரின் திருக்குமரன் இத்தகைய அரும்பெரும் குணங்களோடு பெரும் அருளனாக திகழ்கின்றானே என்று வியந்தான். தன் மீது அன்பும் மதிப்பும் மதுரன் கொண்டிருப்பது கண்டு பெருமை கொண்டான். பரமேஸ்வரனை தொடர்ந்து காளாமுகர் சென்றிருப்பதால் மதுரன் செல்வது நல்லதன்று எனும் எண்ணத்தில், மதுரா பாண்டிய நாட்டு ஒற்றனை தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்தது வரை பெருமகிழ்ச்சிதான். ஆனால் அவனை நீ தொடர்வதால் எந்த பயனும் கிடைக்காது. நீயோ நிராயுத பாணியாக வருகின்றாய். அவனை தொடர்ந்து சென்று அவனை பிடிக்க உன்னால் இயலாது என்று நான் எண்ணுகின்றேன். அப்படி செய்வதை விட உடனே தஞ்சைக்கு திரும்பி பழுவேட்டரையரிடம் தெரிவித்து விடு என்றார். மதுரன் கண்களில் நீர் தழும்பியது. சிவனடியார் அவன் மனத்தை முழுவதும் கவர்ந்து விட்டார். ஆனால் அவரை விட்டு பிரிய மனம் வரவில்லை. அவர் யார், எங்கு செல்கின்றார் எனும் ஆவல் அவனுக்குள் எழுந்தது. அடியவரே, என்னை பற்றியே இதுவரை பெரிதாக சொல்லி வந்தேன். தங்களை பற்றி நான் விசாரிக்கவே இல்லை. அடிகளார் வசிப்பது எங்கே? இப்போது சுவாமி எங்கே செல்கின்றீர்கள் என்பதை அறியலாமா? சிவனடியார் மெல்ல நகைத்து, சிவத்தொண்டனுக்கு எல்லா ஊரும் தன் ஊரே. மகேஸ்வரன் வதியும் இடமெல்லாம் தான் வாழும் இடமே. ஆனால் இக்கட்டைக்கு பூர்வாசிரமம் சோழ நாடுதான். அதில் காவிரி பாயும் வளமான பூமியான நந்திபுரத்தில் தான் நான் பிறந்தேன். கல்வி கேள்வியில் தேர்ந்தேன். பிறகு வடக்கு காசி எனும் புண்ணிய பூமிக்கு சென்று விட்டேன். அங்கே பல கலைகளை கற்றேன். சைவ ஆகமங்களை கற்றுணர்ந்தேன். இப்போது தென்னாடு வந்தேன். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று ஒவ்வொரு திருப்பதிகளாக தரிசித்து வருகின்றேன். அடுத்து நான் செல்ல எண்ணியுள்ள இடம் திருத்தோணிபுரம். அங்குதானே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஞான சம்பந்தர் பிறந்தார். அந்த ஊர் குளக்கரையில் அன்று அவர் உமையின் அருட்பாலை உண்டார். அத்தலத்தை நான் தரிசிக்க விரும்புகின்றேன். அடியவரே, என்னுடைய சிறு வேண்டுகோளை ஏற்க வேண்டும். எல்லா சிவத்தலங்களுக்கும் நானும் உம்மோடு வருகின்றேன். இப்போது நீர் என்னோடு தஞ்சைக்கு வர வேண்டும். பாட்டனார் பழுவேட்டரையரிடம் நான் நடந்தவற்றை கூறிவிட்டு உங்களோடு வருகின்றேன். நாம் வீரட்டங்களை காண்போம், நாகைக்காரனும் காண்போம், எல்லா தலங்களையும் காணலாம். கருணை கூர்ந்து என்னோடு வாருங்கள் என்று பணிவோடு அழைத்தான் மதுரன். தம்பி, உன் கருணை உள்ளத்துக்கு மகிழ்கின்றேன். இப்போது என்னால் தஞ்சைக்கு வர இயலாது. நானும் நீயும் நடந்து தஞ்சையை அடைய நேரமாகலாம். நான் குதிரை ஏறி வருவது நன்றன்று. நீ விரைந்து தஞ்சைக்கு செல். நான் உன்னை சில நாட்களில் தஞ்சையில் வந்து காண்கின்றேன் என்றார் சிவனடியார். மதுரனுக்கு அந்த இடத்தை விட்டு அகல மனம் வரவில்லை. அடிகளே, காலையில் ஏதாவது உணவு கொண்டீர்களா? நான் சென்று அருகே உள்ள ஊரில் நின்று உணவு பெற்று வருகின்றேன் என்று கேட்டார். சிவனடியார் அவனை தடுத்து, தம்பி, நீ கவலைப்படாதே. நான் பகல் ஒருவேளைத்தான் உணவு கொள்வது வழக்கம். நீ உடனே விரைந்து செல். உன்னை நான் கட்டாயம் தஞ்சையில் சந்திப்பேன். அரசு குடும்பத்தில் பிறந்த சிவநேசனை சந்திப்பதே பெரும்பாக்கியம். உனது உதவி எனக்கு மிக மிக தேவை. மதுரா, அழகிய பெயரை உடைய உன்னை சிவபிரான் காப்பாற்றுவாராக. நான் தென்னாடு வந்ததே மகத்தான செயல் ஒன்று புரியத்தால் அதற்காக உன்னிடம் வருவேன். அப்போது உன் கருணை கரங்களை நீட்டி உதவு என்றார். மதுரு கண்களில் நீர்மல்கு. சுவாமி, அடியின் காத்திருக்கின்றேன். இந்த முக்கியமான காரியம் இல்லாவிடில் நான் உங்களுடனேயே இருப்பேன். சோழர்கள் பரம்பரையை சிவபக்தி மேலிட்டது சுவாமி. உங்களுக்கு தெரியாததில்லை, என் முன்னோரில் ஒருவரான ஆதித்த சோழர் காவிரி கரையெங்கும் சிவனுக்கு கோயில் எடுப்பித்தார். அவருக்கு பிறகு பராந்தக சோழர் தில்லைக்கு பொன் வைத்தார். அவர் புதல்வர் கண்டராதித்தர் என் பாட்டனார் அற்புதமான திருப்பதியங்கள் பாடியுள்ளார். நீங்கள் அதை கேட்க வேண்டாமா? இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்த நிருபது தோழிமிர மலைதான் எடுத்து மற்றவர்க்கு வாளுடன் ஆள் கொடுத்தார். சிலையார் புறமூன்றெருத வில்லி செம்பொனி நம்பலத்து கலையார் மறி பொற்கையினானை காண்பது மென்று கோளோ. மதுரன் பாடிய போது அருண்மொழி கண்களை மூடிக்கொண்டார். ஆஹா, இந்த பாடலை முன்பு எப்போதோ கேட்டிருக்கின்றோமே, ஏன் என் மெய் சொல்லிருக்கிறது, உள்ளத்தை ஏன் இப்படி படபடப்பு உண்டாகிறது? ஆஹா, இதனால் பாடலை எங்கு கேட்டிருக்கின்றோம் என்பது மறந்துவிட்டதா? இல்லை இல்லை, மறக்க முடியுமா? முல்லை தீவின் மோகன நிலவில் இன்பவள்ளி பாடியதென்றோ? இன்பவள்ளி எங்கிருக்கின்றாளோ, அவளது இருப்பிடம் காணாது இப்படி சும்மா இருக்கின்றோமே என்று எண்ணும் போது அவன் கண்களில் நீர் தழும்பியது. அடியவரே, கண்டராதித்தரின் பாடல் உள்ள முருகவல்லது. இந்த நேரம் நான் தஞ்சை அரண்மனையில் நடராஜருக்கு பூசை செய்வேன். என் தந்தை மனமகிழ பாடுவேன். எப்படியோ அதே வேளையில் என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன். மதுரன் பேசிக்கொண்டே போனார். அருண்மொழியின் செவிகளில் அவன் சொல் விழவில்லை. அவன் சிந்தனை பல நூறு காத தூரத்திற்கு அப்பால் உள்ள முல்லை தீவில் லயித்தது. அங்கிருந்து கால் சதங்கை ஒலிக்க நடனமாடி திரை கடல் கடந்து வந்தாள் இன்பவள்ளி. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.